வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே லூக்கா 23:34 வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அன்பான நேயர்களே, இந்நாளிலே இயேசுவானவர் மொழிந்த முதலாவது வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவானவரின் இறுதி 7 வார்த்தைகளிலும் கூட பிதாவே என்றுதான் அவர் அழைக்கிறார். அதைத்தான் முதன்மையாக கொண்டிருக்கிறார். முதல் வார்த்தையிலும் சரி, இறுதி வார்த்தையிலும் சரி, பிதாவே என்றுதான் ஆரம்பிக்கிறார். முதல் வார்த்தை இயேசுவானவரின் ஜபம் என்று கூறினால் அது மிகையாகாது. இயேசுவானவர் எப்பொழுதுமே ஜபிக்கிறவராகவே காணப்பட்டிருக்கிறார். இயேசுவானவரின் மனதில் இந்த சூழ்நிலையில் மேலோங்கி நின்றவர்கள் அவர்களது சத்துருக்களே. மத்தேயு 5:43-44 வசனங்களிலே, சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று மலை பிரசங்கத்தில் போதித்த அவர் தமது 3.5 ஆண்டு ஊழிய வாழ்வில் அநேகரை மன்னித்திருக்கிறார். விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரீ மன்னிக்கப்பட்டாள். திமிர்வாதக்காரனிடத்திலே அவனது பாவங்களை மன்னித்தார். மறுதளித்து நின்ற பேதுருவையும் கூட மன்னித்தார். இன்னும் எத்தனையோ காரியங்களை நாம் சொல்ல முடியும். இங்கே அவரது சத்துருக்களாகிய யூதர்கள், அவர்களுக்காகவே அவர் வந்தார். ஆனால் அவர்களோ அவரை வெறுத்து கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் மற்றும் ஆலோசனை சங்கத்தார், இவர்களெல்லாம் தேவனுடைய காரியங்களை அறிந்தவர்கள். ஆனாலும் கூட தேவனை புறக்கணித்தவர்கள். ரோம ஆளுநர்கள் அவரை விடுவிக்க வேண்டும் என எண்ணினாலும் இறுதியில் யூதரின் கட்டாயத்திற்கு அடிபணிந்தவர்கள், ஆளுகை செய்து வந்தவர்கள். அவர்களது ஆளுமை காணாமல் போய்விடுமோ என்று பயந்து யூதரின் கட்டாயத்திற்கு தங்களை விட்டு கொடுத்தவர்கள், உண்மைக்கு புறம்பாக காரியத்தை செய்ய முற்பட்டவர்கள். இவனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொன்னாலும் அவனை தண்டித்து விட முற்பட்டவர்கள். 3வதாக ரோம போர் சேவகர்கள், இவர்கள் ரோமரின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள். ரோம ஆளுநர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செயல்படுத்தினவர்கள். இயேசுவானவரை துன்பப்படுத்தி ஆடையை கூட விட்டு வைக்காத கயவர்கள். அதோடு கூட நம் அனைவரையும் கூட சேர்த்து கொள்ளலாம். முழு உலகின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டதின் விளைவாக நம் ஒவ்வொருவரின் பிரதிநிதியாக அனைவரும் செல்ல வேண்டிய அந்த சிலுவைக்கு அவர் ஒருவர் மாத்திரம் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக சிலுவையில் அறையப்படுபவர்கள் கூக்குரல் இடுவது வழக்கம். சிலுவையில் அறையப்படுதல் என்பது கொடுக்கப்படுகிற தண்டனைகளிலே மிக மிக கொடூரமான ஒரு தண்டனை. ஏனென்றால் இந்த தண்டனை நிமித்தமாக இரத்தம் வடிகிற காயங்களோடு ஒருவர் சிலுவையிலே தொங்கும்போது பூச்சிகள், ஈக்கள் வந்து காயங்களில் அமரும். வேதனை அதிகரிக்கும், அவைகளை துரத்த முடியாது. பசி தாகம் அதிகரிக்கும். கடுமையான வெயில் ஏற ஏற கொடூரமான வாதைக்குள்ளாவார்கள். சரீரத்தில் உள்ள திரவங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இரத்தம் வடிய வடிய, வெயில் ஏற ஏற தாகம் அதிகரிக்கும். உடனடியாக மரணம் சம்பவியாதபடி கடும் வேதனை, வியாகுலம் பெருகும். இந்த சூழ்நிலையில் ஒருவருமே அமைதியாக அன்புடன் பேச மாட்டார்கள். சரித்திர ஆசிரியர்கள் கூறுவது யாதெனில், சிலுவையில் அறையப்பட்டவர்கள் அனைவரையும் சபிப்பார்களாம். தனது தாய் தந்தையை கூட சபிப்பார்களாம். அவர்களது தூஷணத்தை, சாபமான வார்த்தையை கேட்கக்கூடாதபடி சில சமயம் குற்றவாளிகளின் நாக்கை கூட வெட்டி விடுவார்களாம். இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று. பயங்கரமான கூக்குரல் இட வேண்டும் என பலர் எண்ணினர். ஆனால் நமது அருமை ஆண்டவரோ அன்பு மேலோங்க, மன்னிப்பின் சிந்தை வெளிப்பட, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லுகிறார். ஒரு கவிஞர் இவ்வாறு சொல்லுகிறார், தன்னை நசுக்கிய பாதங்களின் மீது வயலட் மலர் பொழிந்த நற்கந்தமே மன்னிப்பு என்று சொல்லுகிறார். ஆம், எந்த பூவை எந்த கால் நசுக்கிற்றோ அதே பூ அதே காலின் மீது நற்கந்தத்தை அது பொழிந்ததாம். அவ்வாறுதான், யார் தன்னை குற்றவாளியாக தீர்த்து யார் தன்னை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தாரோ அவர்களுக்காகவே பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது
இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒருவேளை தாங்கள் செய்கிறதை குறித்த உணர்வு அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆழத்துவம், அந்த பாவத்தின் கொடூரம் என்ன என்பதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசுவானவரை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தது எவ்வளவு கொடுமையான ஒரு குற்றம் என்பதை புரிந்து கொள்ள தவறினார்கள். அதுதான் மாபெரும் பாவம். இந்த உலகத்திலே பாவம் செய்வதை காட்டிலும் இரட்சிப்புக்கான அதிபதியாக வந்த இயேசுவானவரை புறக்கணிப்பதே மாபெரும் பாவம். அன்பான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இரட்சகராக இயேசுவானவர் காட்சி அளிக்கிறார். அவர் அருளுகிற இரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதபடி அதை புறக்கணித்தால் அதைவிட கொடுமை வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்பேற்பட்ட புறக்கணிப்பு நித்திய ஆக்கினைக்கு நேராக நம்மை நடத்தும். கவனத்தோடு வாழ்ந்து கொள்ள சிலுவையின் சிந்தனைகள் நமக்கு உதவி செய்வதாக.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org இலோ தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.